ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 26 திகதி பொதுவாக பாக்ஸிங் டே என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் கடல் தொடர்பிலான விளையாட்டை நேசிக்கும் மக்களுக்கு அந்த நாள் சிட்னி டு ஹோபார்ட் யோட் ரேஸ் என அழைக்கப்படுகிறது. அதாவது சிட்னியில் இருந்து ஹோபார்ட் வரையிலான படகோட்ட போட்டி என்று அழைக்கப்படுகிறது. இது பற்றிய செய்தியின் பின்னணியினை எடுத்து வரும் நான் மகேஸ்வரன் பிரபாகரன். ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் 26 திகதி காலை ஆஸ்திரேலியா முழுவதும் ஒரு விசேடமான எதிர்பார்ப்பு நிலவுகிறது. அந்த நாள் பொதுவாக பாக்ஸிங் டே என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் கடல் விளையாட்டை நேசிக்கும் மக்களுக்கு அந்த நாள் ஒரு பெயரால் மட்டுமே அழைக்கப்படுகிறது. அதுதான் சிட்னி டு ஹோபார்ட் யோட் ரேஸ் என்பதாகும். இந்த நாளில் சிட்னி நகரின் பிரபலமான துறைமுகமான சிட்னி ஹார்பர் ஒரு பெரிய விழாக் களமாக மாறுகிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் கடற்கரையோரம் திரண்டு நிற்க, தொலைக்காட்சி கேமராக்கள் வானிலும் கடலிலும் சுழல, பல்வேறு வடிவங்களில் அமைந்த படகுகள் நீரில் வரிசையாக நிற்கும். அந்த காட்சி உலகின் எந்த கடல் பந்தயத்திற்கும் இணையாக இல்லாத ஒன்றாகும். இந்த பந்தயம் ஒரு சாதாரண விளையாட்டு அல்ல. இது வேகத்தை மட்டுமல்ல, மனித மன உறுதியை, அனுபவத்தை, ஒழுக்கத்தை, குழு ஒற்றுமையை, மேலும் இயற்கையின் சக்தியை மதிக்கும் பண்பை முழுமையாக சோதிக்கும் ஒரு கடற்பயணமாகும். இந்த பந்தயத்தின் ஆரம்பம் 1945 ஆண்டில் தொடங்குகிறது. அந்த காலம் இரண்டாம் உலகப்போர் முடிவடைந்த காலம். மக்கள் மீண்டும் அமைதியான வாழ்க்கையை நோக்கி திரும்பிக் கொண்டிருந்த நேரம். அப்போது சில மாலுமிகள் சிட்னியில் இருந்து டஸ்மேனியா தீவிலுள்ள ஹோபார்ட் நகரத்திற்கு ஒரு நீண்ட கடல் பயணம் செய்ய திட்டமிட்டனர். அந்த பயணம் முதலில் ஒரு சிநேகபூர்வமான கடற்பயணமாகவே கருதப்பட்டது. ஆனால் அந்த சூழ்நிலையில் பிரிட்டிஷ் ராயல் நேவியில் பணியாற்றிய ஒரு அனுபவம் மிக்க கடற்படை அதிகாரி கேப்டன் ஜோன் இலிங்வர்த் ஒரு முக்கியமான யோசனையை முன்வைத்தார். இந்த பயணம் ஒரு போட்டியாக மாற வேண்டும். வேகம், திறமை, அனுபவம் அனைத்தும் சோதிக்கப்பட வேண்டும் என்றார் அவர். அந்த ஒரு யோசனையே இன்று உலகின் மிக கடினமான ஆஃப்ஷோர் யோட் ரேஸ்களில் ஒன்றாக கருதப்படும் சிட்னி டு ஹோபார்ட் படகோட்ட போட்டிக்கு அடித்தளமாக அமைந்தது. ஆரம்பத்தில் வெறும் 9 படகுகள் மட்டுமே பங்கேற்ற இந்த பந்தயம் இன்று சில ஆண்டுகளில் 100க்கும் மேற்பட்ட படகுகள் பங்கேற்கும் அளவிற்கு வளர்ந்துள்ளது. இந்த பந்தயத்தின் முழு பயண தூரம் சுமார் 630 நோட்டிக்கல் மைல்ஸ், அதாவது சுமார் 1170 கிலோமீட்டர்ஸ். இந்த பாதை சிட்னியில் இருந்து தெற்கே பயணம் செய்து ஆஸ்திரேலியாவின் கடுமையான கடல் பகுதிகளை கடந்து செல்கிறது. பயணம் தொடங்குவது சிட்னி ஹார்பரில் இருந்து. அங்கிருந்து படகுகள் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தின் கடற்கரையையொட்டி தெற்கே செல்கின்றன. ஆரம்ப சில மணி நேரங்கள் கடல் அமைதியாக இருக்கும். ஆனால் அந்த அமைதி நீண்ட நேரம் நீடிப்பதில்லை. சிறிது நேரத்தில் படகுகள் உலகில் மிக ஆபத்தான கடல் பகுதிகளில் ஒன்றாக கருதப்படும் பாஸ் ஸ்ட்ரெய்ட் என்னும் பகுதிக்குள் நுழைகின்றன. இந்த கடல் பகுதிதான் இந்த பந்தயத்தின் உண்மையான சோதனை மையம். பாஸ் ஸ்ட்ரெய்ட் என்பது திடீர் காலநிலை மாற்றத்திற்கு மிகவும் பிரபலமான பகுதி. சில மணி நேரங்களில் அமைதியான அந்த கடற்பகுதி கொந்தளிக்கும் புயலாக மாறிவிடும். 10 முதல் 15 மீட்டர் உயரம் கொண்ட அலை மணிக்கு 80 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் காற்று, இவை அனைத்தும் படகோட்டிகளுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். பல அனுபவமுள்ள மாலுமிகள் கூட இந்த போட்டி உண்மையில் தொடங்குவது பாஸ் ஸ்ட்ரெய்ட்டில் தான் என்று கூறுவார்கள். இந்த பகுதியில் ஒரு சிறிய தவறு கூட மிகப்பெரிய விபத்தாக மாறக்கூடும். அதனால்தான் அனுபவம் குறைந்த மாலுமிகளுக்கு இந்த பந்தயம் ஒரு பெரிய மனதளவிலான சவாலாக இருக்கும். சிட்னி டு ஹோபார்ட் படகோட்டத்தில் பங்கேற்கும் படகுகள் பல்வேறு வகைகளில் இருக்கும். சில படகுகள் 30 அடி நீளமுள்ள சிறிய படகுகளாகவும், சில படகுகள் 100 அடிக்கும் மேற்பட்ட நீளமுள்ள பெரியனவாகவும், அதாவது மேக்ஸியோட்ஸாகவும் இருக்கும். பெரிய படகுகள் அதிக வேகத்தில் செல்ல முடியும். ஆனால் அவற்றை கட்டுப்படுத்துவதற்கு அதிக அனுபவமும் குழு ஒருங்கிணைப்பும் தேவை. சிறிய படகுகள் வேகத்தில் குறைவாக இருந்தாலும் கடல் நிலைக்கு ஏற்றவாறு விரைவாக திரும்பும் திறன் அதிகமாக இருக்கும். இந்த வேறுபாடுகளை சமநிலைப்படுத்துவதற்காகத்தான் இந்த பந்தயத்தில் 2 விதமான வெற்றிகள் வழங்கப்படுகின்றன. முதலாவது வெற்றி லைன் ஆனர்ஸ். இதில் எந்த படகு முதலில் ஹோபார்ட் நகரத்தை அடைகிறதோ அதுவே வெற்றியாளராக அறிவிக்கப்படும். பொதுவாக இந்த விருது பெரிய மற்றும் சக்தி வாய்ந்த மேக்ஸியோட் போன்ற படகுகளுக்குத்தான் கிடைக்கும். இரண்டாவது வெற்றி ஹேண்டிகேப் ட்ரோஃபி. இது படகுகளில் அளவு, எடை, வடிவமைப்பு, செயில் ஏரியா, தொழில்நுட்ப அமைப்பு ஆகியவற்றை கணக்கில் கொண்டு கரெக்டட் டைம் என்ற அடிப்படையில் வழங்கப்படும் வெற்றியாகும். பலர் இதையே உண்மையான ஓவரால் வின் என்று கருதுகிறார்கள். இந்த பந்தய வரலாற்றில் பல சாதனைகள் பதிவாகியுள்ளன. அவற்றில் மிக முக்கியமான ஒன்று 2017 நிகழ்ந்தது. அந்த ஆண்டு எல்டிவி கொமாஞ்சே என்ற படகு முழு பாதையையும் ஒரு நாள் 9 மணித்தியாலம் 15 நிமிடங்கள் 24 செகண்ட்ஸில் முடித்து புதிய சாதனையை உருவாக்கியது. இதேவேளை சிட்னி டு ஹோபார்ட் படகோட்ட போட்டி வரலாற்றில் 1998 ஒரு மிக துயரமான ஆண்டாக நினைவு கூறப்படுகிறது. அந்த ஆண்டு பாஸ் ஸ்ட்ரெய்ட் பகுதியில் ஏற்பட்ட கடுமையான புயல் காரணமாக பல படகுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. 5 படகுகள் மூழ்கின, 6 மாலுமிகள் உயிரிழந்தனர், பலர் காயமடைந்தனர். இந்த விபத்து முழு ஆஸ்திரேலியாவையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இதன் பின்னர் ரேஸ் சேஃப்டி ரூல்ஸ், பாதுகாப்பு விதிகள் முற்றிலுமாக மாற்றப்பட்டன. 1998 பிறகு சிட்னி டு ஹோபார்ட் படகோட்ட போட்டியில் பாதுகாப்பு மிக முக்கியமான அம்சமாக மாறியது. இன்றைய போட்டியில் பங்கேற்க மாலுமிகளுக்கு கம்பல்சரி சேஃப்டி ட்ரைனிங், சேட்டலைட் போன்ஸ் பாவனை, லைஃப் ஜாக்கெட்ஸ், சர்வைவல் ட்ரில்ஸ் எல்லாம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளன. போட்டி அமைப்பாளர்களின் முக்கிய குறிக்கோள் ஃபினிஷ் த ரேஸ் சேஃப்லி என்பதாக மாறியுள்ளது. ஒவ்வொரு படகிலும் 6 முதல் 20 மாலுமிகள் வரை இருப்பார்கள். அவர்கள் பல நாட்கள் தூங்காமல் குளிரிலும் மழையிலும் நனைந்த உடைகளுடன் கடும் உடல் சோர்வை எதிர்கொண்டு பயணத்தை தொடர வேண்டும். பல மாலுமிகள் சொல்வது ஒன்றே ஒன்றுதான், இந்த போட்டியை முடித்தது வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய சாதனை என்பதாகும். பல நாட்கள் கடல் பயணத்திற்கு பிறகு படகுகள் டர்பன் ரிவர் வழியாக ஹோபார்ட் நகரத்தை அடைகின்றன. கன்ஸ்டியூஷன் டாக் பகுதியில் மக்கள் கைதட்டல்களுடன் மாலுமிகளை வரவேற்கிறார்கள். அந்த தருணத்தில் மாலுமிகளின் முகங்களில் சோர்வும் பெருமையும் ஒன்றாக கலந்திருக்கும். சிட்னியிலிருந்து ஹோபார்ட் வரையிலான இந்த வருடாந்த படகோட்ட போட்டியானது ஆஸ்திரேலியாவின் பண்பாட்டு அடையாளமாக கருதப்படுகிறது. பாக்ஸிங் டே அன்று நடைபெறும் ஒரு முக்கியமான பாரம்பரிய நிகழ்வாக இது மாறியுள்ளது. மில்லியன் கணக்கான மக்கள் இதை நேரலையில் காண்கிறார்கள். சிட்னியில் இருந்து ஹோபார்ட் வரையிலான படகோட்ட போட்டி என்பது வேகத்தை மட்டும் சோதிப்பதல்ல, அது மனித மனவுறுதி, குழு ஒற்றுமை, இயற்கையை மதிக்கும் பண்பு இவற்றை முழுமையாக சோதிக்கும் ஒரு பயணம். ஆனால் அதை எதிர்கொள்ளும் தைரியம்தான் இந்த பந்தயத்தின் உண்மையான வெற்றியாகும்.